الحمد لله رب الناس ملك الناس إله الناس ورب الفلق ما شاء كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا به وصلى الله وسلم على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فأحذركم يوما نبوسا قمطريرا وقال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون صدق الله مولانا அளவற்றும் நிகரில்லாத அன்புடையருமாகிய எல்லாமல் அல்லாஹு தாலாவுக்கே புகழணி. அகிலத்தோர் அனைவருக்கும் அறுக்குடையாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அன்பு சஹாபாக்கள், தாபயங்கள் தாபயங்கள், முத்தகீங்கள் நாதாக்கள், அவுலியாக்கள் உலமாக்கள், ஹக்கான தாயிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மரலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில ஏத்துக்காவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி எமக்கு உபதேசம் செய்திருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களையும் எமது வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களிலிருந்து தவறுந்து கொள்ளும்படி எமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களிலிருந்து தவறுந்து ஒரு பேணுதலான வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியை செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறார். நாம் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். எமது உடம்புக்குள் நோய்களும் நொடிகளும் வந்து சேர்கின்ற பொழுது அது எமது உள்ளத்தை வருத்துவதோடு மாத்திரமன்றி எமது அமல்களுக்கும் அது இடையூறு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கும்படி துஆவை கூட கற்றுத்தந்திருக்கின்றார்கள். சுகமான வாழ்வுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய நிம்மதியின் ஒரு முக்கிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. நோய்கள் வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் அந்த நோயை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். உண்மையில் நோய்கள் வருகின்ற பொழுது அதற்குரிய மருந்துகளை செய்வது நபிவழியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்மணியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மருந்தை வைக்காமல் எந்த ஒரு நோயையும் இறக்கவில்லை. எந்தெந்த நோய்கள் எல்லாம் இருக்கிறதோ அவற்றுக்குரிய மருந்துகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். சிலர் சொல்லுகின்றார்கள் இந்த நோய்க்கு மருந்து கிடையாது என்று, ஆனால் அந்த மருந்தை இவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போனதை தவிர அல்லாஹு தஆலா மருந்தை வைத்திருக்கிறார். மருத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது எமக்கு மத்தியிலே நாம் செய்கின்ற மருத்துவங்கள் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளை கொண்டு நாங்கள் வைத்தியம் செய்கிறோம். இதில் எந்தவிதமான தப்பும் கிடையாது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு கட்டத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், அனைத்தும் உன்னுடைய நாட்டப்படியல்லவா நடக்கிறது என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா கூறினான், இப்ராஹிமே, என் நாட்டம் இன்றி எதுவுமே நடக்க முடியாது. அப்படியானால் நோயை நீதானே கொடுக்கிறாய் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னா, நாமாம், நான் தான் நோயை கொடுக்கிறேன். அப்படியானால் எதற்கு மருத்துவர்களை வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், மருத்துவர்களிடத்திலே மருந்தை நான் தான் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் போய் மருந்து செய்து கொள்ளுங்கள். எனவே நோய்க்கு மருந்து என்பது அதனை செய்வது ஒரு நபிவழியாக இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் எமக்கு வருகின்ற நோய்களில் அதிகமான நோய்களுக்குரிய காரணங்கள் என்ன என்பதை முதலாவது அலசி, நோய்கள் வருவதற்கு முன்னாலே எங்களை இஸ்லாம் எப்படி தற்காத்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே மனிதனுக்கு வருகின்ற நோய்களின் காரணங்களை சொல்லுகின்ற பொழுது
கண்மணியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த சில புத்திமதிகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள், மனிதனுக்கு வருகின்ற நோய்களில் அவனை மண்ணறை வரைக்குமே கொண்டு போய் சேர்க்கின்ற நோய்கள் வருகிறதே, இதற்கு ஒரு காரணம் அடுத்தவர்களுடைய கண் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணூரினாலும் மனிதன் தாக்கப்படுகிறான். இதனை சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலருக்கு வியப்பாக இருக்கலாம், கண்ணூரினால் அப்படி ஒரு தாக்கம் ஏற்பட முடியுமா, அப்படி மனிதனுக்கு நோய் வர முடியுமா என்றெல்லாம் நாங்கள் சில கேள்விகளை எழுப்பலாம். கண்மணி எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றுக்குரிய பதிலையும் எமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மனிதனுக்கு நோய் என்பது வெறுமனே அவன் உடலில் இருக்கின்ற சில வித்தியாசங்களின் மூலமாக ஏற்படுவது மாத்திரமல்ல, கண்ணூரினாலும் மனிதனுக்கு சில தாக்கங்கள் ஏற்படுகிறது, ஜின்களுடைய பார்வையினாலும் மனிதனுக்கு தாக்கங்கள் ஏற்படுகிறது, சூனியத்தினாலும் அது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் சில தாக்கங்கள் ஏற்படுகிறது. இப்படியான பல வகைகளிலும் மனிதனுடைய உடம்புக்குள் சில நோய்களுக்கு சில காரணங்கள் இருக்கிறது என்பதை ஹதீஸுகள் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அனைத்தையும் அலசுவதற்கு நேரம் போதாது என்பதனால் கண்ணூரை மாத்திரம் நாங்கள் சற்று விளங்கிக் கொள்வோம், அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டும். கண்ணியமானவர்களை சொர்களே, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணூரினாலோ வேறு அமைப்புகளினாலோ எமக்கு ஏற்பட்ட நோய்க்குரிய மருந்துகளை இரண்டு விதமாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ஒன்று இருக்கிறது குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி சுகங்காணுவதற்குரிய வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவே பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான், இந்த குர்ஆனை நான் உங்களுக்கு ஒரு ஷிஃபாவாக நோய் நிவாரணியாக அனுப்பியிருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். அடுத்ததாக இருந்து கொண்டிருக்கிறது மனிதனால் முயற்சி செய்து அல்லாஹு தஆலாவினால் காட்டிக் கொடுக்கப்பட்டு மனிதன் கண்டுபிடித்த மருந்துகள், இவற்றை செய்வதிலும் தப்பு கிடையாது. இந்த இரண்டு வழிகளுக்கும் அனுமதி இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அலைக்கும் பிஷிபாயின், உங்களுக்கு நான் இரண்டு நிவாரணிகளை விட்டுவிட்டு செல்கிறேன், இரண்டு நிவாரணிகளை உங்களுக்கு நான் பிடித்துக் கொள்வதற்கு புத்திமதி சொல்கிறேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அல் குர்ஆன் வல் அஸல், ஒன்று குர்ஆன், அடுத்தது தேன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற உலமாக்கள் சொல்கின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமான மருத்துவ முறைகளைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹு தஆலாவினால் காட்டிக் கொடுக்கப்பட்ட மருந்துகளை நாம் செய்வது, அடுத்தது குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி மருத்துவம் செய்வது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சோர்களே, மனிதனுக்கு கண்ணினால் ஏற்படுகின்ற தாக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணூறு என்பது உண்மை என்று கூறினார்கள். இன்று சமுதாயத்தில் ஒரு சிலர் சில விடயங்களை அவர்கள் அவசரமாக முடிவெடுத்து சொல்லிவிடுவார்கள், இதுவெல்லாம் வெறுமே கற்பனை, இதில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அப்படித்தான் நடக்கும், இப்படியெல்லாம் ஒன்று இல்லை, கண்ணூறு என்பது ஒன்று இல்லை என்று சொல்பவர்களும் நம் சமுதாயத்தில் இருக்கலாம். இந்த கண்ணூருடைய விஷயத்தை எழுதுகின்ற உலமாக்கள் அவர்களுடைய கிதாபுகளை ஆய்வு நடத்துகின்ற பொழுது பல நூறு வருடங்களுக்கு முன்னால் தான் இதனை எழுதினார்கள், ஆனால் தற்காலத்தில் மக்கள் பேசிக் கொள்கின்ற வசனத்தை கூட அங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அங்கே எழுதுகின்றார்கள், சிலர் அவசர புத்தியினால் இப்படி தடுமாற்றத்தினால் சமூகத்திலே சொல்கின்றார்கள், இப்படி ஒரு ஓடலோ மருந்துகளோ எதுவும் கிடையாது, நோய் வந்து விட்டால் வைத்தியரைத்தான் நாட வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். இவர்களெல்லாம் மார்க்கத்தினுடைய விளக்கங்களை சரியாக புரியாமல் சொல்லுகின்றவர்கள் என்று ஜாதுல் மஹாத் என்ற கிரந்தத்திலே திட்ட தெளிவாக எழுதுகின்றார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, சோர்களே, கண்ணூறு என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம். கண்ணூறு என்றால் ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அழகோ பணமோ ஆற்றலோ திறமையோ கெட்டித்தனமோ பதவிகளோ அந்தஸ்துகளோ அவனுடைய சொத்துக்களோ ஏதாவது இன்னொரு மனிதனுக்கு கவர்ச்சியாக தென்படுகின்ற பொழுது அவன் ஏக்கத்துடன் அவரை பார்த்து அவரை புகழ்ந்து விட்டாலும் சரி இகழ்ந்து விட்டாலும் சரி அது கண்ணூராக மாறிவிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை எமக்கு தெளிவுபடுத்தி சொன்னார்கள். அடுத்தவரின் அந்த அலங்காரத்தை பார்த்து அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் அவருடைய அந்த அலங்காரத்தை புகழ்ந்து விட்டால் அது கண்ணூராக இருக்கிறது என்று கூறினார். கண்ணியமானவர்களே, சோர்களே, அப்படியானால் என்ன, சில கட்டங்களில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கூற்றை பார்க்கும் பொழுது வியப்பாகவே இருக்கிறது. கண்ணூர் எதனால் உருவாகிறது என்றால் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பொறாமைத்தனத்தினால் உருவாகிறது. அடுத்தவனிடத்திலே இருக்கக்கூடிய இந்த அலங்காரங்களை பார்த்தவுடன் இவன் உள்ளத்தில் ஒரு பொறாமை உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. நாங்கள் இந்தான் இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்கவில்லையே, இவன் இப்படியெல்லாம் இருக்கிறானே என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டாலே அது கண்ணூராக மாறிவிடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, சொல்கிற அந்த கண்ணூரின் தாக்கம் எப்படி உருவாகிறது என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது உண்மை, வயஹ்முருஹு ஷைத்தான் வஹஸது இப்னு ஆதம், இவன் பார்க்கின்ற பொழுது இவனோடு சேர்த்து ஷைத்தானும் அங்கே வந்து கூடிவிடுகிறான், வயஹ்முருஹு ஷைத்தான், அந்த கண்ணூரிலே ஷைத்தானும் வந்து கலந்து கொள்கிறான். அதே நேரத்தில் மனிதனுடைய பொறாமை குணமும் அங்கே சேர்ந்து விடுகிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உண்மையில் பொறாமை என்பது வானலோகத்தில் முதலாவது நடந்த தவறும் பொறாமை, பூலோகத்திலே முதலாவது நடந்த தவறும் பொறாமை என்று உலமாக்கள் எழுதுகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் ஷைத்தானுக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டது. அவன் பொறாமையின் காரணமாகவே அல்லாஹ்வின் சில உத்தரவுகளுக்கு வழிபட மறுத்து விட்டான். பூலோகத்தில் முதலாவது நடந்த தப்பு, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் ஹாபீல், காபீல் என்பவரை பொறாமையினால் தான் கொலை செய்து விட்டார். எனவே உலமாக்கள் எழுதுகின்றார்கள், வானலோகத்திலும் பூலோகத்திலும் தவறுகள் ஏற்படுவதற்கு முதல் காரணமாக அமைந்ததே பொறாமை என்று கூறுகின்றார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதர்கள் இன்று கண்களினாலும் தாக்கப்படுகின்றார்கள். அரபியிலே கூறுவார்கள், மாஹலா ஜசதும் மின் ஹசதி, எந்த ஒரு உடம்பும் பொறாமையிலிருந்து தப்பியது கிடையாது. எல்லா உடம்புக்கும் பொறாமை என்ற ஒரு குணம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொறாமை என்ற குணம் என்பது பிறவி குணம் போல இருக்கிறது. இதனை பரிசீலித்து பார்க்க வேண்டுமா? ஒரு தாய் என்ன செய்கிறார், தன்னுடைய சின்ன குழந்தையை மடியிலே வைத்துக் கொண்டிருக்க அடுத்த வீட்டு பெண் தன்னுடைய குழந்தையோடு வர இவள் என்ன செய்கிறாள், தன் குழந்தையை கொஞ்சம் கீழே இறக்கி வைத்துவிட்டு அடுத்த வீட்டு பெண்ணின் குழந்தையை தூக்கி மடியிலே வைத்தால் போதும், சின்னஞ்சிறு பிஞ்சு, பேசவும் முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது, அந்த பெரிய அறிவும் கிடையாது, அந்த சின்னஞ்சிறு பிஞ்சு என்ன செய்கிறது தெரியுமா, தன் கைகளை உதவிக்கொண்டு அற ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை இறக்கி வைத்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறது. இந்த குழந்தையை தூக்கி கையில வைத்ததும் கொஞ்சம் அருகை நிறுத்திக் கொள்கிறது. அந்த சின்னஞ்சிறு பிஞ்சுக்கு என்ன தெரிகிறது, தாயிடத்தில் சொல்ல முடியாது விட்டாலும் அது சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா, நான் அல்லவா உனக்கு குழந்தை, அப்படி இருக்க நீ ஏன் அந்த குழந்தையை தூக்க வேண்டும், நீ என் மீது அல்லவா பாசம் காட்ட வேண்டும், அப்படி இருக்க ஏன் அந்த குழந்தையின் மீது பாசம் காட்ட வேண்டும், அந்த குழந்தையை இறக்கு, என்னை நீ தூக்கு என்றெல்லாம் சொல்லாது போனாலும் அந்த குழந்தையின் அந்த அழுகையும் அந்த குழந்தையினுடைய தடுமாற்றமும் விளங்குகிறது. இந்த சின்னஞ்சிறு பிஞ்சுக்கும் கூட ஒரு பொறாமை உணர்வு வந்திருக்கிறது என்று. எனவே கண்ணியமானவர்களே, சொல்கிற எல்லோருக்கும் இருக்கின்ற குணமாக இருந்த போதிலும் அதனை நாங்கள் வெளிப்படுத்தி அடுத்தவருக்கு தீங்கு செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள், எதிர்த்தார்கள். சொன்னார்கள், பொறாமையின் காரணமாகத்தான் கண்ணூறு ஏற்படுகிறது. அது எவ்வாறு என்றால், லாக்கினில் அய்மு யுபதி வல் கரீமு யுஹ்பி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஒரு மோசமானவனாக இருந்தால் அவன் தன் பொறாமையை வெளிப்படுத்துவார், ஒரு நல்ல மனிதராக இருந்தால் தன்னுடைய பொறாமையை மறைத்துக் கொள்வார் என்று நபியர்கள் சொன்னார். இதற்கு விளக்கத்தை கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பொறாமையுடையவன் அதனை வெளிப்படுத்துவான், நல்ல மனிதராக இருந்தால் மறைத்துக் கொள்வார், அர்த்தம் என்ன என்று கேட்டதற்கு சொன்னார்கள், ஒரு நல்லொரு மனிதராக இருந்தால் அவரிடத்தில் காணுகின்ற நல்ல காட்சியை பார்த்து அவருடைய அந்த தன்மையை பார்த்து மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் என்று அவரை துஆ செய்து வாழ்த்துவார். இல்லை, பொறாமை குணம் உடையவனாக இருந்தால் அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை, உலகத்தில் எல்லோரும் அடுத்தவனை புகழ்வது போன்ற வார்த்தைகளை வெளிரங்கத்தை புகழ்ந்து விட்டு உள்ளத்திலே நொந்து கொள்வார். இதுதான் அவன் வெளிப்படுத்துகின்ற அந்த பொறாமை குணம் என்று நபியவர்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, சொல்கிற இந்த பொறாமையினால் கண்ணில் ஏற்படக்கூடிய இந்த தாக்கம், இவன் பார்த்த பிறகு அடுத்தவனுக்கு ஏற்படுகின்ற அந்த மாற்றம் இருக்கிறதே, எந்த அளவுக்கு பாரதூரமான விளைவை ஏற்படுத்துகிறது என்றால், இது நான் கூறவில்லை, கண்மணி எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கூறுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அக்ஸரு மையமூத்து மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பிறகு மரணிப்பதனுடைய விகிதாச்சாரம் கண்ணூறு நாள் என்று கூறினார்கள். என்னுடைய உம்மத்தில் அதிகமானவர்கள் மரணிப்பதற்கு காரணம் கண்ணூறு என்று கூறினார்கள். கண்ணூரினால் அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு இன்னொரு கட்டத்தில் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், அல் ஐனு இந்த கண்ணூர் இருக்கிறதே துதுஹியுர் ரஜுல் அல் கபர வல் ஜமல் அல் கிதர என்று கூறினார்கள். திடாத்திரமாக கெட்டித்தனமாக சமூகத்திலே புறங்குகின்ற ஒரு மனிதனை கபரிலே கொண்டு போய் சேர்த்து விடும், மிகவும் வாட்டசாட்டமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தை சட்டியிலே கொண்டு வந்து இறக்கிவிடும் என்று நபியர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், இதைவிடவும் சொல்ல வேண்டுமா? மிகவும் திரகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கேள்விப்படுகிறோம் அடுத்த நாள் மண்ணறையில் இருக்கிறார், அழகாக வாகனமாக பிரயோசனப்பட்ட அந்த ஒட்டகம் இருக்கிறது அடுத்த நாள் அறுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு சட்டியிலே போய் சேர்ந்து விடுகிறது. கண்ணூரினால் இந்த அளவு தாக்கம் இருக்கிறது என்று முபாரக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இன்னும் தெளிவாக சொன்னார்கள் ஒரு கட்டத்தில், இன்னல் ஐன லதூலு பிர்ரஜுலி பிஇத்னில்லாஹ், இந்த கண்ணூர் இருக்கிறது அல்லாஹின் உத்தரவு பிரகாரம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்றால், ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் சேர்த்த ஒருவனை அப்படியே பள்ளத்தை நோக்கி வீழ்த்தி விடுகிறது என்று கூறினார்கள். பணமோடு, பட்டத்தோடு, பதவியோடு, அதிகாரத்தோடு, சமுதாயத்தில் கண்ணியத்தோடு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கின்ற ஒருவரை அந்த உயரத்திலிருந்து பள்ளம் வரைக்கும் இறக்கிவிடும் என்று நபியவர்கள் கூறினார். இதே வசனத்தை போன்று இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் ஐனு ஹக்கும், கண்ணூறு என்பது உண்மை, அது தத்தன்சிலுல் ஹாலிக, உயரத்தில் உள்ளவனை பள்ளத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நபியவர்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, சோர்களே, அந்த அளவுக்கு கண்ணூரின் தாக்கம் மனிதனுக்கு இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எந்த அளவுக்கு என்றால், சில கட்டங்களில் கண்ணூர் என்பது நாங்கள் நினைக்கலாம் எதிரிகளினால், பொறாமைக்காரர்களினால், கோபமுடையவர்களினால், வஞ்சகக்காரர்களினால் தான் நிகழும் என்பது அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால், இன்னல் ஐன தக்குன் மால் இஜாபி வலவு பிகைரி ஹஸதி, எந்த அளவுக்கு என்றால் கண்ணூர் என்பது ஆச்சரியத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுதான். இது வந்து கெட்டவர்களினால் நடப்பது மாத்திரமல்ல, வலவு மினர் ரஜுலில் முஹிப்பி வஸ்தாலே, மிகவும் அன்புக்குரிய ஒருவரினாலும் சாலிகான ஒரு மனிதனாலும் அடுத்தவருக்கு தாக்கம் ஏற்படும் என்று சொன்னார்கள். சில கட்டங்களிலே தந்தையே மகனுக்கு எதிரியாக மாறிவிடுகிறார், கணவன் மனைவிக்கு எதிரியாக மாறிவிடுகிறார், சகோதரன் சகோதரனுக்கு எதிரியாக மாறிவிடுகிறார், மனைவி அழகாக சமைத்து போடுகிறார். என்ன செய்ய வேண்டும்? பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்ய வேண்டும். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, இந்த வார்த்தைகளை சொன்னால் அடுத்த நாளும் ருசியாக சாப்பிடலாம், இல்லை அல்லாஹ் விரும்பாமல் புகழ்ந்து விட்டால் அடுத்த நாளே கறி கெட்டுவிடும், என்ன வர வர கறி மோசமாக இருக்கிறதே என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆகிவிடும். தன் குழந்தை சிறப்பாக படிக்கிறார், அழகாக காரியங்களை செய்கிறார், இப்பொழுது தகப்பன் என்ன செய்ய வேண்டும்? மகனை பார்த்து மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். சொன்னால் கண்ணூரை விட்டு அவன் தப்பி விடுவார், இல்லை அவனை வேறு விதத்தில் புகழ்ந்து விட்டாலோ தகப்பனே மகனுக்கு எதிரியாக மாறி இவருடைய கண்ணூர் மகனை தாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்கின்றனர். கண்ணியமானவர்களே, சோர்களே, கண்ணூர் என்றால் அதன் தாக்கம் என்றால் அதனை எப்படி கண்டுபிடிப்பது? நோய்களை கண்டுபிடிக்கலாம், கண்ணூரை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு மனிதனுடைய வெளிரங்கத்தில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களை வைத்து அவன் உள்ளத்தில் என்ன தாக்கம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுடைய வீட்டுக்கு வர, அங்கே எங்களுடைய அடிமை பெண்ணின் முகத்தை நபியவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த பெண்ணுடைய முகத்திலே ஒரு விதமான மாற்றம் இருக்கிறது, இவளுக்கு கண்ணூர் பட்டு விட்டது, ஓதி பாருங்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள் என்று கூறுகின்றார்கள். அப்படியானால் அவளுடைய முகத்திலே என்ன நடந்தது? விளக்கம் சொல்கின்றார்கள், முகம் வளமையை விட பிரகாசம் குன்றியதாக, ஒரு கருத்த நலமுடையதாக, ஒரு சோர்வுடையதாக தென்பட்டதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கூறினார்கள். ஏனென்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினபடி ஆதம் மஜ்ரத்தம், ஷைத்தான் இருக்கிறானே மனிதனுடைய உடம்பில் ரத்தம் ஓடுகின்ற இடமெல்லாம் அவனும் ஓடுகிறான் என்று சொன்னார்கள். எனவே கண்ணூரினால் தாக்கப்படுகின்ற பொழுது, ஷைத்தானும் அங்கே கூடிவிடுகின்ற பொழுது, இந்த மனிதனின் உடம்புக்குள் அங்கே சில தாக்கங்கள் ஏற்படத்தான் செய்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. எனவே கண்ணியமானவர்களே, சோர்களே, கண்ணூர் ஏற்பட்டுவிட்டால் மருந்து செய்யலாமா, அதற்கு நாங்கள் எப்படி மருந்து செய்வது என்பதனையும் நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இன்ன பனி ஜாஃபர் துஸீபுஹுமுல் ஐன், இந்த ஜாஃபருடைய குடும்பத்துக்கு கண்ணூர் பிடித்திருக்கிறது, நான் அவர்களுக்கு ஓடி பார்க்கட்டுமா என்று நபி அவர்களிடத்தில் கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் ஆமாம், நீங்கள் ஓடி பாருங்கள், ஃபலவ் கான ஷைஉன் யஸ்பிகுல் கலாஹ லஸபக்கத்ஹுல் ஐ. திருமீதியில் இந்த ஹதீஸ் வருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கலாவை விட அல்லாஹ்வின் தீர்ப்பு, அதை விட மிஞ்சி ஏதாவது ஆபத்து வருவதாக இருந்தால் அது கண்ணூரினால் தான் இருக்கிறது என்று நபி அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், ஓதி பாருங்கள். கண்ணியமானவர்களே, சோர்களே, புகாரியிலும் முஸ்லீமிலும் இப்படி ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்கின்றார்கள், அமரனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ அமர, எனக்கு நபி அவர்கள் எழுதினார்கள், இல்லை பொதுவாக சொன்னார்கள், அன்னத்தர்கிய பில் ஐ, கண்ணூறு பட்டவர்களுக்கு ஓதி பார்க்கலாம் என்று நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரியிலும் முஸ்லீமிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சோர்களே, கண்ணூரினால் மனிதனுக்கு தாக்கம் ஏற்பட்டதற்கு ஏதாவது சஹாபாக்களின் வரலாறுகளில் ஆதாரம் இருக்கிறதா என்பதை அலசி பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்களுடைய தகப்பனார் ஸஹல் இப்னு ஹனீஃப் என்று சொல்லக்கூடியவர் குளிப்பதற்காக அங்கே மதீனாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஹர்ரா என்ற ஒரு இடத்திலே குளிப்பதற்கு சென்றார்கள். அங்கே நீர் ஓடக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தில் போய் குளிப்பதற்காக சென்றார்கள். இப்பொழுது குளிப்பதற்கு சென்ற இந்த சஹாபி தன்னுடைய மேல் அங்கியை கலத்தினார்கள். அருகிலே இருந்தார்கள் ஆமிர் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவர் மேலங்கியை கலக்கும் பொழுது அங்கே அவரை பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, சோர்களே, மேலங்கியை கலட்டியதும் இந்த சஹாபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இல்மை படிக்கின்ற விடயத்தில் நாங்கள் வெக்கப்படக்கூடாது. சஹாபாக்களுக்கு இடையிலே நடந்த அந்த வார்த்தையை சொல்வதனாலும் அது கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, கற்றுக்கொள்வதற்காகவே சொல்லுகிறோம். இந்த சஹாபி அவர்கள் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மா ராய்து கல்யோமி வலாஜில் த முஹப்பத் அல் அதரா, இன்றைய தினம் உங்களை பார்க்கிறது போல நான் வேற யாரையும் பார்க்கவில்லையே என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, முகமூடிகளை போட்டுக்கொண்டு பர்தா உடுத்துக்கொண்டு போற பொம்புளர்களுக்கு இருக்கக்கூடிய அழகை விட நீங்க அழகா இருக்கிறீங்களே சொன்னார்கள். இந்த வார்த்தையை பாவித்தார்கள். தன்னை மூடிக்கொண்டு செல்கின்ற பெண்களை விடவும் அழகாக நீங்கள் இருக்கின்றீர்களே என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். எமது பாசையில் சொன்னால் ஒருவரை பார்த்து என்ன அழகான பொடி என்று சொல்லுவோமே, இது போல சொன்னார்கள். அவ்வளவுதான் தாமதம், சற்று நேரத்திலே குளிக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டார்கள். தலையை உயர்த்த முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது இவர்களுடைய மகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய தகப்பனார் தலையை உயர்த்த முடியாத நிலைமையில் வருத்தத்தோடு இருக்கிறார், ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துதான் குளிக்க சென்றார் என்று கூறியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தத்தஹிமூன லஹு அஹதா, இவருடைய விஷயத்தில் யாரையாவது நீங்கள் சந்தேகிக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா, யாராவது இவரை பார்த்து ஏதாவது பொருத்தமற்ற வார்த்தைகளை சொன்னார்களா என்ற அர்த்தத்தோடு நபியர்கள் கேட்டார்கள். இப்பொழுது சொன்னார்கள், இல்லை, ஆமிர் இப்னு ரபீஆ அவர்கள் தான் இருந்தார்கள், என் தந்தையை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை பிரயோகித்தார்கள் என்று கூறியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வரச் சொல்லுங்கள் என்று அழைத்தார்கள். அழைத்ததும் கொஞ்சம் கடுமையாக சொன்னார்கள், அலாமயத்துல அஹதுக்கும் அஹாஹு, ஏன் உங்களிலே ஒருவர் உங்கள் சகோதரனை கொலை செய்கின்றீர்கள், அல்லாஹ் வரத்த அவரை பார்த்து பாரக்கல்லாஹ் என்று சொல்லியிருக்க கூடாதா, அவருக்கு வரக்கத்துக்காக துஆ செய்திருக்க கூடாதா, தேவையற்ற வார்த்தையை பிரயோகித்து நீங்கள் உங்கள் கண்களினால் ஏன் அவரை கொள்ளுகின்றீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். கூறிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் வுது செய்யுங்கள், உங்களுடைய வுதுவுடைய உறுப்புகளை எல்லாம் கழுவுங்கள், உங்களுடைய முழங்காலையும் நீங்கள் கழுவுங்கள், கால்களையும் கழுவுங்கள், உங்களுடைய கீழாலையின் உட்பகுதியையும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் கீழாலையின் உட்பகுதியையும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சில வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது எமக்கே வியப்பாக இருக்கலாம், இப்படியெல்லாம் செய்ய சொன்னார்களா? ஆமா. ஏனென்றால் இதனை எடுத்து கழுவி இந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், கண்ணூறு பட்ட அந்த மனிதருக்கு பின்னால் இருந்து அப்படியே ஒரே கொட்டாக கொட்டிவிடும் என்று சொன்னார்கள். அப்படியே மேலில் ஊத்தியதுதான் தாமதம். சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு வருத்தமும் இல்லாதவர்களைப் போன்று உடனடியாக எழுந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். கண்ணியமானவர்களை சொல்கிற கண்ணூரின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறது. கீழாடையின் உட்பகுதியை கூட கழுவுங்கள் என்பதற்கு என்ன காரணம் என்பதை விளக்குகின்ற பொழுது உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஷைத்தான் மனிதனின் சில பகுதிகளிலே அதி கூடிய ஆதிக்கம் செலுத்துகிறான். அந்த அடிப்படையில் அவனுடைய கீழாடையின் உட்பகுதியிலும் கூட சில கெட்ட ரூகளுடைய ஊசநாட்டங்கள் இருக்கிறது. அதனால் தான் நபி அவர்கள் அதனை கழுவி அந்த தாக்கத்தை விட்டும் பாதுகாப்பதற்காக இந்த ஏற்பாடை செய்ய சொன்னார்கள் என்று கூறுகின்றார். கண்ணியமானவர்களை சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் சொன்னார்கள், இதா ரா அஹதுக்கும் மின் நஃப்ஸிஹி அவ் மாலிஹி அவ் அஹீஹி மா யுஹிப்பு ஃபல்யுபர்ரி ஃபஇன்னல் ஐன ஹக்கு. உங்களுடைய யாராவது ஒரு சகோதரருடைய நிலைமையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவரையோ அவருடைய சொத்துக்களையோ அவருடைய குடும்பங்களையோ அவருடைய சகோதரர்களையோ பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமாக தென்பட்டால், உங்களுக்கு விருப்பமான ஒரு தோற்றம் தென்பட்டால், உடனடியாக நீங்கள் அவர்களுக்கு பரக்கத்துக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹும பாரிக் அலைஹி, யா அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத் செய்ய என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள். கண்ணூர் என்பது உண்மை அல்லவா என்று கூறினார்கள். கண்ணியமானவர்களை சொல்கிறார், அஸ்ஸாலிமுல் பத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்திலே, அந்த கிரந்தம் முழுவதுமே சூனியம், ஷைத்தான், ஜின்கள் இதுபோன்ற ஊசலாட்டங்களினால் ஏற்படுகின்ற சகல பிரச்சனைகளுக்கும் ஆதாரபூர்வமாக மருந்துகளை சொல்லுகின்ற அந்த கிதாப், அதிலே ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார்கள். ஒரு சிறுவர் இருந்தார், சின்ன வயதுதான், ஆனால் திறமையான பேச்சாற்றுள்ளவர். இவருடைய பேச்சாற்றலை மக்கள் எல்லோரும் வியப்பார்கள். இப்படியே இவர் பேசிக் கொண்டிருப்பார், மேடை பேச்சுகளுக்கும் இவர் செல்வார். ஒரு நாள் ஒரு ஜனாதாவுடைய வீட்டுக்கு அங்கே அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன சில நேரத்திலே அங்குள்ளவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இந்த ஜனாதா வீட்டார்களுக்கு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும் முகமாக இந்த சிறுவரை கொண்டு ஒரு உபதேசம் செய்தால் நல்லமே என்று கூற, இந்த சிறுவர் எல்லோருக்கும் முன்னிலே ஹதீஸுகளை வைத்து அழகான முறையில் ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் ஆறுதல் மாற்றம் அல்ல, வியப்பாகவும் இருந்தது. இவ்வளவு அழகாக, இவ்வளவு கவர்ச்சியாக, ரொம்ப சிறப்பாக, இந்த சின்ன வயதிலே இவர் இப்படி பண்ணுகிறாரே என்று எல்லோரும் புகழ்ந்து கொண்டார்கள். அவ்வளவுதான், அன்று இரவு இந்த சிறியவர் வீட்டுக்கு வருகிறார். அடுத்த நாள் காலையில் எழும்பும் பொழுது ஊமையாகிவிட்டார், பேச முடியாதவர் அகமாறிவிட்டார். அவருடைய பெற்றோர் அழ ஆரம்பித்தார், துடிக்க ஆரம்பித்தார், மருத்துவரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். மருத்துவர்களும் எவ்வளவோ சிரமப்பட்டார்கள் மருந்துகளை கொடுப்பதற்கு, கொடுத்தாலும் பிடித்தாலும் அந்த சிறுவன் பேசுவதாக தின்படவில்லை. கடைசியாக ஒரு பெரிய ஒரு ஆலிமிடத்திலே கூட்டிச் சென்று, நீங்களாவது இவருக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னதும் அந்த ஆலிம் இந்த பையனை பார்த்து அழ ஆரம்பித்தார். ஏனென்றால் இந்த சிறுவன் எவ்வளவு பேச்சாற்றல் உள்ளவர், பக்குவமானவர், அழகாக உபதேசம் செய்தவரே, இவருக்கு இந்த நிலைமையா? பார்த்தவுடனே அவர் முடிவெடுத்தார். அவர் சொன்னார், இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அல்ல, மிகவும் மோசமான கண்கள் கொஞ்சம் உங்கள் பிள்ளைக்கு பட்டுவிட்டது, அல்லாஹு தஆலா சுகமாக்குவான், எமக்கு நபி அவர்கள் சொல்லி தந்ததை நாங்கள் ஓதுவோம் என்று கூறிவிட்டு எதுவும் அவர்கள் ஓதவில்லை. நாங்கள் தெரிந்த வகையில் பார்த்தால் இதைத்தானா ஓதினார்கள் என்று சொல்லுவோம், ஆனால் அதுதான் பெரிய மருந்து என்பதை இந்த இடத்தில் யக்கீனோடு கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஓதினார்கள்? குல்ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நார், இந்த மூன்று சூராக்களையும் ஓதினார்கள். ஆயத்தில் குர்சி ஓதினார்கள். கண்ணூருக்கென்று நபியவர்கள் சொல்லித்தந்த சில துஆக்களை ஓதி அப்படியே அந்த பையனின் மீது தண்ணீரை ஊதி குளிப்பாட்டி விட்டார்கள். சற்று நேரத்தில் வாய் திறந்து பேச ஆரம்பித்தார். கண்ணியமானவர்களே சோர்களே, இதனை அந்த கிதாபிலே அவர்கள் எழுதுகின்றார்கள். சஹாபாக்களின் காலத்திலும் இப்படியான நிகழ்வு நடந்ததல்லவா? மரணிக்கும் தருவாய்க்கே விழுந்துவிட்ட ஒரு சஹாபியை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த மருந்தின் மூலமாக அடுத்த கணமே அவர் சிறப்பாக எழுந்து தன் காரியத்தை செய்தார்கள் என்றால் இதைவிடவும் ஆதாரம் எமக்கு வேறு எதுவும் கிடையாது. கண்ணியமானவர்களே, சோர்களே, ஒருவருக்கு கண்ணூறு ஏற்பட்டு விட்டால் அதனுடைய அடையாளங்கள் என்ன? எனக்கு கண்ணூறு பெற்றிருக்கிறது தான் என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதற்கு உலமாக்கள் தெளிவாக அழகாக எழுதுகின்றார்கள். கண்ணூறு ஏற்பட்டவருக்கு அடிக்கடி சில நேரம் தலைவலி வரும். அந்த தலைவலி பெனடோல் குடிப்பதன் மூலமாக சுகமாகாது, மருத்துவரிடத்தில் போய் மருந்து எடுப்பதன் மூலமா சுகமாகாது, அது அடிக்கடி விட்டு விட்டு வந்து கொண்டே இருக்கும். இந்த தலைவலி அவருக்கு வருவதாக இருந்தால் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது கண்ணூருக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது முகத்திலே ஒரு விதமான மாற்றம் ஏற்படும். இவரோடு சேர்ந்து பழகுகிறவர்கள் பார்த்தால் கேட்பார்கள், என்ன ஒரு விதமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சுகம் இல்லையா? ஆனால் இவருக்கு எந்த நோயும் தெரியப்படவில்லை. இந்த முகமாற்றத்தை மக்கள் சொல்லுவார்கள், இது கண்ணூரினுடைய ஒரு அடையாளம். அடுத்தது இவருக்கு அதிகமாக வியர்வை ஆரம்பிக்கும். சூட்டினால் அல்ல, சும்மா இருக்கும் பொழுதே இவருக்கு வியர்வை அதிகமாகும். அதிகமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். சீனி வியாதியினால் அல்ல, இவருக்கு அந்த நோய் இல்லை, ஆனால் அதிகம் சிறுநீர் போகின்ற நிலைமை. இதுவும் கண்ணூரினுடைய அடையாளம். அடுத்தது அதிகமாக கொட்டாவி போகும். இதுவும் கண்ணூருடைய அடையாளமாக இருக்கிறோம். தூக்கம் குறைவதும் கண்ணூர் தான். அதிகம் தூங்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதும் கண்ணூர் தான். வளமை போன்ற நிலைமை இல்லாமல் இப்பொழுது உறக்கத்துக்கு சென்றால் உறக்கம் வருவதே இல்லை, இதுவும் கண்ணூர். சிலருக்கு படுக்கைக்கு போனால் எழும்பவே மாட்டார். முன்பெல்லாம் உற்சாகமாக இருந்தவர், இப்பொழுது பார்த்தால் சோம்பறித்து சோம்பறித்து படுத்துக் கொண்டிருக்கிறாரே. சிலர் அவரை பார்த்து ஏசுவார்கள், இப்படித்தான் பாருங்களேன், சோம்பேறியாகிவிட்டால். முன்பு நன்றாக இருந்தார், அப்படி இருந்தவர் இப்படியானால் அது கண்ணூருடைய அடையாளமே தவிர வேறொன்றும் அல்ல. எனவே அவருக்கு அதற்குரிய வைத்தியம் தான் செய்ய வேண்டும். அடுத்தது எந்த அளவுக்கு என்றால், சிலருக்கு எதை எடுத்தாலும் விருப்பம் இல்லாத ஒரு தன்மை. ஒன்றுமே செய்வதற்கு விருப்பம் இல்லை, வியாபாரம் செய்ய விருப்பம் இல்லை, குடும்பத்தாரோடு சேர்ந்து பழக விருப்பம் இல்லை, மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க விருப்பம் இல்லை, ஒரு பிரயாணம் போவதற்கு விருப்பம் இல்லை, ஒரு தொழில் செய்வதற்கு விருப்பம் இல்லை, ஒரு விதமான சோம்பேறித்தனம், ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை. இதுவும் கண்ணூருடைய அடையாளம் என்று உலமாக்க எழுதுகின்றார்கள். அதே நேரத்தில் உள்ளங்கையும் உள்ளங்காலும் வியர்ப்பதும் கூட கண்ணூருடைய அடையாளம். உள்ளங்கை சிலருக்கு எந்த நேரம் ஈரழிப்பாக இருக்கும், உடம்பில் மறுபகுதிகள் வேறுப்பது ஒரு புறம், உள்ளங்கை வேறுக்கும் உள்ளங்கால் வேறுக்கும் என்றால் இது கூட கண்ணூருடைய அடையாளம் என்று எழுதுகின்றார்கள். அதே போன்றுதான் உள்ளத்திலே ஒரு விதமான சோர்வும் பாரமும், ஒரு விதமான கோப உணர்வு, அவருக்கே தெரியாது நான் ஏன் இப்படி கோபப்படுகிறேன் என்று, அப்படியான கோப உணர்வு ஏற்படுவதும் கூட கண்ணூருடைய அடையாளமாக சொல்லுகின்றார்கள். சிலருக்கு ஒரு விதமான கவலை, கவலைக்கு அர்த்தமே சொல்ல தெரியாது, அந்த நிலைமையில் இருப்பார். அல்லது உள்ளத்தில் ஒரு விதமான நெருக்கடியான நிலைமை, பெருமூச்சு விடுவார். இதுவெல்லாம் கண்ணூரினால் இவருக்கு ஏற்பட்ட தாக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு இடுப்பு வலிக்கும், சிலருக்கு தோல் சந்துகள் ரெண்டும் வலி எடுக்க ஆரம்பிக்கும். இதுவெல்லாம் கண்ணூருடைய அடையாளம். இதை எழுதிவிட்டு உலமாக்கள் சொல்கின்றார்கள், வகத் தூஜது ஹாரியின் அலாமாத்து குல்லுகா அவ்வாலுகா அலா அஸ்மி கூவத்தில் ஐ. இந்த சொன்ன அடையாளங்கள் அனைத்தும் சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இதில் ஒரு சிலவைகள் மாத்திரம் இருக்கலாம், கண்ணூரின் தாக்கத்துக்கு ஏற்ப அவரிலே தெரிவடும் என்று எழுதுகின்றார்கள். இந்த வித்தியாசங்கள் எவருக்காவது தென்பட்டால் அவர்கள் மருந்துகளை செய்வதற்கு ஒருபுறம் இருக்க, இந்த அடிப்படையில் கண்ணூருக்குரிய வைத்தியங்களை செய்து கொள்வது ஏத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எல்லோருக்கும் உள்ளத்தில் ஒரு துடிப்பு இருக்கலாம், கண்ணூர் என்று இருக்கிறது ஒரு உண்மைதான் என்று ஏதோ இதுவரைக்கும் அரைகுறையாக தெரிந்திருந்தாலும் இப்பொழுது விளங்கிவிட்டோம் தான். ஆனால் இதற்கு நாங்கள் எங்கு போய் யாரிடத்தில் மருந்து செய்வது? எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, யக்கீனோடு இந்த மருந்தை செய்தால் அது ஒன்றுமே போதுமாக இருக்கிறது. முதலாவது மருந்து சூரத்துல் ஃபாத்திஹா. அது ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகையிலும் 17 தடவை ஓதுகிறோம் அல்லவா? இதனால் இதனுடைய தாற்பயம் எம் உள்ளத்தில் பதியவில்லை. சூரத்துல் ஃபாத்திஹா தானே, சிரமப்பட்டு பாடமாக்கவில்லை, குர்ஆன் மதரசாவிலே பாடமாக்கியது அல்லவா, அது ஒரு பெரிய ஒரு பாரதூரம் என்று தெரியவில்லை. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு ஹுத்துபாவுடைய நேரம் கூட போகாது, சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதில் அடங்கி இருக்கக்கூடிய கருத்துகள் என்றும் அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை பொறிந்ததாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினால் சஹாபாக்கள் மறந்து செய்தார்களா என்பதை கொஞ்சம் அலசி பார்க்கின்ற பொழுது, சஹாபாக்களின் ஒரு கூட்டம் பிரயாணம் செய்தார்கள். அவர்கள் பிரயாணம் செய்து ஒரு இடத்திலே தங்க நேர்ந்தோம். சாப்பிடுவதற்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களும் இவர்களை கவனிக்கவில்லை. இப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவருக்கு அங்கே ஒரு விசஜந்து தீண்டி விட்டது. இப்பொழுது அவர்கள் தடுமாறினார்கள். மருத்துவர்களும் சரியாக அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அந்த ஊர் மக்கள் முடிவெடுத்தார்கள், வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் யாராவது ஓடி பார்த்தவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்தில் போய் கேட்டு பார்ப்போமா என்று எல்லோரும் அந்த நோயாளியை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். விஷம் ஏறி மரணிக்கின்ற ஒரு தோட்டத்திலே இருக்கின்ற அந்த மனிதரை ஓடி பார்த்ததற்கு என்று இந்த சகாபாக்களிடத்திலே வந்ததும் சகாபாக்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டார்கள், எங்களிடத்திலே வந்திருக்கிறார்களே, ஓடி பார்க்க எங்களில் யார் இருக்கின்றார்கள் என்று கூறியதுமே அங்கே ஒரு சகாபி எழுந்து நின்று, எனக்கு ஓடி பார்க்க தெரியும், அந்த நோயாளியை கொண்டு வாருங்கள், நான் ஓடி பார்க்கிறேன் என்று அருகிலே கூட்டிக் கொண்டு வந்து அந்த நோயாளியை வைத்ததும் சூரத்துல் பாத்திஹாவை அப்படியே ஓதினார்கள். ஓதி முடித்ததுதான் தாமதம், அந்த நோயாளிக்கு சுகம் கிடைத்து விட்டது. இப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு ஆட்டின் ஆட்டை அறுத்து அந்த இறைச்சியை இந்த கூட்டத்துக்கு விருந்தாக கொடுத்தார்கள். இந்த சகாபாக்கள் என்ன செய்தார்கள், இந்த ஆட்டு இறைச்சியை எங்களுக்கு சாப்பிடலாமா, இதனை நபியவர்களிடத்தில் கேட்க வேண்டுமே. எனவே சகாபாக்கள் எல்லோருமாக அப்படியே ஆட்டின் இறைச்சியை எடுத்துக்கொண்டு வந்து நபியவர்களிடத்தில் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, நான் ஓடி பார்த்தேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எப்படி ஓதி பார்த்தீர்கள்? அந்த சஹாபி சொன்னார்கள், சூரத்துல் பாத்திஹாவை நான் ஓதினேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா யுத்ரீக அன்னஹா ருக்யா, இது ஓதி பார்ப்பதற்குரிய சூரா என்று உங்களுக்கு யார் கற்றுத்தந்தது என்று கூறினார்கள். அந்த சஹாபி ஒன்றுமே பேசவில்லை. பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், கது அத்தத்தும், நீங்கள் சரியாகத்தான் செய்தீர்கள், அந்த ஆற்றினுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, சொர்க்கலே, சூரத்துல் ஃபாத்திஹா அந்த அளவுக்கு தாற்பயம் மிக்கதாக இருக்கிறது, யக்கீனோடு ஓதப்படும், யக்கீனோடு ஓதப்படும். ஒரு கட்டத்தில் என்னிடத்தில் ஒரு நோயாளி வந்தார். அவருடைய நோய் எந்த அளவுக்கு என்றால், மருத்துவர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும், இடுப்பிலே அந்த வருத்தம். ஆனால் அந்த சத்திர சிகிச்சை எந்த அளவுக்கு உங்களுக்கு பூர்த்தியான வெற்றியை கொடுக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது என்றும் சொல்லிவிட்டார். அழகாக வேலை செய்யக்கூடிய இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, இப்படியான ஒரு நோய் வந்துவிட்டது, உயிருக்கே ஆபத்தல்லவா, இந்த செய்தியை நேரத்திலே வந்து சொல்லிவிட்டார். என்றாலும் சபபுக்காக எமக்கு தெரிந்ததை செய்ய வேண்டுமே. ஏழு தரம் சூரத்துல் பாத்திஹாவை ஓதி தண்ணீரை குடித்து குடிக்கும்படி சொல்லி அவருக்கு நான் ஓதியதை சொல்லவில்லை, ஓதி ஊதி கொடுத்து அனுப்பினேன், நீங்கள் அதனை குடியுங்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா உங்களுக்கு சுகத்தை தருவான், எதற்கும் பயப்பட வேண்டாம், குர்ஆனை விட மிஞ்சியது ஒன்றுமே கிடையாது. அவரும் பெரிய ஒரு யக்கீனோடு கொண்டு போனார். ஏதேதோ நிறைய ஏதோ அதற்கு ஓதி இருப்பார் என்று நினைப்பதாக இருக்கும். அடுத்த கிழமை அவர் வந்து சொல்கிறார், அதே வைத்தியரிடத்திலே நான் சென்றேன், அவர் சொன்னார், பாரபூரமாக யோசிப்பது கொண்டும் இல்லை, இது உங்களுக்கு சரியாகிவிடும், நீங்கள் தண்ணீரை அதிகமாக குடியுங்கள் என்று அவர் கூறினார் என்று சொல்றார். கண்ணியமானவர்களே, சோர்களே, உண்மையில் அது சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கலாம், அல்லாஹ் நாடினால் கற்பனை கெட்டாத உதவிகளை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்னார்கள், ஹைரு தவா அல் குர்ஆன், ஆக பெரிய சிறப்பான மருந்து குர்ஆன் என்று கூறினார்கள். அது சூரத்துல் ஃபாத்திஹா மாத்திரமல்ல, தெரிந்த ஒரு வசனத்தை ஓதுங்கள், அல்லாஹு தஆலா ஷிஃபாவை தருவான் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஆவுது பிரப்பில் ஃபலக், குல் ஆவுது பிரப்பின்னால், இந்த சூராக்களை ஏழு தரம் ஓதிக்கொள்வது கண்ணூரை விட்டும் எமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியே கொஞ்சம் உடம்புக்கு வருத்தமாக இருந்தால் அதனை ஓதி அந்த தண்ணீரினால் குளித்துக் கொண்டாலும் எமக்கு உடம்புக்கு அங்கே சுகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா கலக் என்று ஒரு துஆவை சொன்னார்கள். இது கண்ணூறு பட்டவர்கள் இதனை ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னொரு துஆவும் சொல்லித் தந்தார்கள், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனி லாம்மா, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனி லாம்மா, இதனை மூன்று தரம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்தது பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாதிதின் அல்லாஹு யஸ்பீக் பிஸ்மில்லாஹி அர்கீக், இந்த துஆவையும் ஓதச் சொன்னார். அதே நேரத்தில் துஆவுக்கு முன்னால் அடுத்தவர்களுக்கு இம்மால் தாக்கம் வராமல் இருப்பதற்கு அல்லாஹு பாரிக் அலைஹி, யா அல்லாஹ் இவருக்கு நீ வரக்கு செய்து விடு, மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற துஆக்களை ஒருவரை கண்டு ஓதிவிட்டால் எங்களுடைய அந்த கண்ணூரிலிருந்து அவர் தப்பித்து விடுவார். கண்ணியமானவர்களே, சோர்களே, சில விடயங்கள் கண்ணூருக்காக செய்கின்றார்கள். சில கட்டங்களில் எமக்கு அதிலே சந்தேகம் ஏற்படலாம். நானும் கூட இந்த விடயத்தில் இப்படி ஒன்று சரியத்தில் இருக்க முடியாது என்று கூட நினைத்திருந்தேன். இன்றுதான் கிதாபை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஹதீஸ் கிடைத்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே ஒரு வீட்டுக்கு செல்கின்றார்கள். அங்கே ஒரு சிறிய ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அழகான குழந்தை. இந்த குழந்தையை மடியில் வைத்திருக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தஸ்ஸிமு நவுனதஹு லில்லா துஸீபஹுல் ஐன். இந்த குழந்தைக்கு குழந்தையினுடைய கருத்திலே ஒரு சிறு பொட்டை வைத்து விடுங்களேன், அதாவது கரும்புள்ளியை வைத்து விடுங்கள், கண்ணூறு படாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார். இது யார் சொன்னது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார். ஜாதிர் மஹாத் என்ற கிரந்தத்திலே இந்த சம்பவத்தை அங்கே எழுதுகின்றார். கண்ணியமானவர்களே, சோர்களே, மக்கள் அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தையின் கவர்ச்சியை கண்டு வியப்படைவதற்கு முன்னால் அங்கே தென்படக்கூடிய அந்த கரும்புள்ளி பொட்டு அவர்களுடைய பார்வையில் படுகின்ற பொழுது இந்த பார்வையின் காரணம் அங்கே குழந்தையை தாக்காமல் ஆக்கிவிடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, சோர்களே, இதே போன்றுதான் நாங்கள் எங்களுடைய வீட்டிலாக இருக்கலாம், அல்லது கடையிலாக இருக்கலாம், எங்களுடைய ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கலாம், அந்த இடத்திலே மாஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை அங்கே எழுதி வைக்கின்ற பொழுது அதனை ஞாபகம் இல்லாதவர்களும் கூட பார்க்கின்ற பொழுது ஞாபகத்தோடு அதனை ஓதிக்கொள்வார்கள். அப்படி ஓதுகின்ற பொழுது கண்ணூரை விட்டும் எமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த அடிப்படையிலே கண்ணூரிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கண்மணி எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான துஆக்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை எழுதுகின்ற உலமாக்கள் சொல்கின்றார்கள், கண்ணூறு பட்ட ஒருவருக்கு உடனடியாக அனைத்து துஆக்களையும் ஓத வேண்டாம். ஆக குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குல் சூராக்களையும் இன்னும் இரண்டு ஒரு சூராக்கள் துஆக்களையும் மாத்திரம் ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் எப்படி ஒரு நோயாளிக்கு அங்கே மாத்திரைகளை கொடுக்கின்ற பொழுது அளவோடு கொடுக்கப்படுகிறதோ, அளவுக்கு அதிகமாக இரண்டு இரண்டு குடிசைகளை மூன்று நேரம் குடிக்க வேண்டும் என்று வைத்தியர் சொல்ல, ஏன் ஆறாறு குடிசைகளை ஒரே நேரத்தில் குடித்து விட்டால் சுகம் கிடைக்கும் தானே என்று எவருமே குடிக்க மாட்டோம். அதுபோன்று இந்த துஆக்கள் எல்லாம் இது வெறுமனே வாய்ச்சொல் அல்ல, இது மிகவும் காரமானது. இதிலே எவ்வளவு பெரிய தாற்பயம் இருக்கிறது, இதனால் தாக்கங்கள் இருக்கிறது. உடனடியாக அனைத்தையும் ஓத வேண்டிய தேவை கிடையாது. அவரின் வருத்தத்துக்கு ஏற்ப அதனை ஓதிக்கொள்ளுமாறு உளமாக்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எமக்கும் இந்த கண்ணூரினால் தாக்கங்கள் இருந்தால், எமது குழந்தைகளுக்கோ வீட்டிலோ யாருக்காவது இருந்தால், நாங்கள் சொல்லித்தரப்பட்ட இந்த மருந்துகளை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கும் தாக்கி பிடிக்க முடியாத நிலைமை வந்தால் உளமாக்களை அணுகி மேலதிகமான துஆக்கள் இருக்கிறதா சொல்லித்தாருங்கள் என்று கேட்டு அதனை ஓதிக்கொள்வதற்கு நாம் ஒருவரும் தயாராக வேண்டும். அந்த அடிப்படையிலே மார்க்கம் அழகான முறையில் எத்தனையோ அறிவுகளையும் தெளிவுகளையும் நமக்கு தந்திருந்த போதிலும் அறியாளர்களாக நாம் எத்தனையோ காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாத்து தீனை விளங்கியவர்களாக அதை தெரிந்து வாழ்கின்ற உத்தமர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கிருபை மறக்கும் உள்ள நாயனே, உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்தோடு மரணிப்பதற்கு எமக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. தேக ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்திலே அழகான முறையில் அமல்களை புரிந்து நீ விரும்புகின்ற உத்தமர்களாக சாலிகங்களாக உன்னிடத்திலே வந்து சேர்வதற்கு நீயே தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய இறந்த காலத்திலே தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ தனிமையிலோ கூட்டாகவோ ரகசியத்திலோ பரகசியத்திலோ நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் நீ மன்னித்தல்வாயாக. சங்க மிகுந்த எஜமானனே, கிருபையாளனே, தயார குணமுடனே அல்லாஹ், அடுத்தவர்களின் கால கண்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து தருவாயாக. ஜிங்கள் சைத்தான்களுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாத்து தருவாயாக. எமது புத்திகள் மாற்றப்பட்டு நாங்கள் ஒன்று மரியாதவர்களான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து தருவாயாக. பைத்தியம் சூனியம் போன்ற கெடுபடிகளிலிருந்து நீ எங்களை நீ பாதுகாத்து தருவாயாக. அடுத்தவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து நீ எங்களை பாதுகாத்து தருவாயாக. குப்பார்கள், முஸ்லிக்கீங்கள், யகுதிகள், நசராக்களுடைய சதித்திட்டங்களிலிருந்து எங்களையும் பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீ பாதுகாத்து தருவாயாக. கிருபை மிரக்கும் உள்ள நாயனே, முழு உலகத்திலும் இன்று முஸ்லிம்கள் மிகப்பெரிய கவலையோடு இருக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. யாழ்லாம் நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்துக்கும் இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியங்களை அடுத்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாயினே, இது இன்று நேற்று உருவானதல்ல. கண்மணியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்கின்ற காலகட்டத்திலேயே அவர்களின் உயிருக்கே உலை வைக்க எத்தனை இவர்கள் தடுமாறுகிறார்கள். யாழ்லாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த சத்தியமான உண்மையான மார்க்கத்தை நாம் சரியாக எடுத்து நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய இந்த வாழ்க்கையை பார்த்து அடுத்தவர்கள் முன்மாதிரியாக விளங்கி வீணுக்குள்ளே தாரை தாரையாக நுழைவதற்குரிய தௌபீக்கை நீ நசீபாக்கி விடுவாயாக. எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கொடுக்கல் வாங்கல்களும் செயல்களும் அடுத்தவர்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் அல்லவா உண்மையான மக்கள், இவர்கள் அல்லவா நேர்மையான மக்கள், இவர்கள் அல்லவா சத்தியத்தில் உள்ளவர்கள் என்று விளங்கி எமது மார்க்கத்தில் நுழைவதற்கு அவர்களுக்கு தௌபீக் கிடைக்கக்கூடிய அளவிலே எமது செயல்பாடுகளை நீ அமைத்து தந்துருவாயாக. அடுத்தவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முஸ்லீம்களோடு நாங்கள் சேர்ந்து விட்டால் நாங்களும் நாசமாகி விடுவோம் என்று தீனை விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு நிலைமையிலே எங்கள் செயல்பாடுகளை நீ அமைத்து விடாதையா அல்லாஹ். சங்க மிகுந்த எஜமானனே, கிருபையாளனே, பூரா உலகெங்கும் முஸ்லீம்கள் எத்தனையோ இடங்களிலே கவலையோடு இருக்கின்றார்கள் யா அல்லாஹ். சில நாடுகளிலே முஸ்லீம்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். கொடூரமாக சிறுவர்கள் கூட கொலை செய்யப்படுகின்றார்கள் நாயனே. பெண்கள் எல்லாம் அங்கே அவமானப்படுத்தப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். இந்த முஸ்லீம்களை நீ பாதுகாத்தல்வாயாக. தங்கையின் கிருபையை மறுக்கவும் உள்ள நாயனே, ஹதீசுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஷஹீதுகளுக்கு ஷஹீதுடைய நேரத்திலே அவருக்கு நாங்கள் வெளிரங்கத்தில் பார்க்கின்ற பொழுது கழுத்துகள் எல்லாம் வெட்டப்படுவது போன்று தெரிந்தாலும் உன்னிடத்திலே அவர்களுக்கு எந்த ஒரு வருத்தத்தை நீ கொடுக்காமல் உயிரை வாங்குவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் நாயனே. என்றாலும் இந்த உலகத்திலே எங்களோடு கூடி வாழ்கின்ற இந்த சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது யா அல்லாஹ். இந்த சகோதரர்கள் அனைவரையும் நீ மன்னித்தல்வாயாக. எவர்களெல்லாம் இஸ்லாத்துக்காக ஷஹீதானார்களோ அவர்களுடைய மன்னர்களை மங்களமாக சுவன பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. எவர்களெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கின்றார்களோ, சித்திரவதை செய்யப்பட்ட நிலைமையிலே ஜெயில்களில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ விடுதலை கொடுப்பாயாக. எங்கெல்லாம் குப்பார்களும் முஸ்லிக்கங்களும் யகுதிகளும் நசாராக்களும் இந்த இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஒழிப்பதற்காக திட்டமிட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உன் புறத்திலிருந்து ஹிதாயத்தை நசீபாக்கி விடுவாயாக. சங்க மிகுந்த எஜமானனே, நாங்கள் கேட்க தெரியாத பிச்சைக்காரர்கள் யா அல்லாஹ். நீ கொடுக்க தெரிந்த கொடை வல்லல் யா அல்லாஹ். கண்மணி என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சகல நலவுகளையும் அவருக்கு நீ நசீபாக்கி விடுவாயாக. இந்த கெடுதிகள் இருந்து பாதுகாவல் தேடினார்களோ அதிலிருந்து எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தல்வாயாக. எமது துஆக்களை உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டேற்றல்வாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.